السلام عليكم ورحمة الله وبركاته. اللهم ربنا لك الحمد حمدا كثيرا طاهرا طيبا مباركا فيه كما ينبغي لجلال وجهك ولعظيم سلطانك ومجدك. سبحانك لا نحصي ثناء عليك، أنت كما أثنيت على نفسك. اللهم صل وسلم وزد وبارك على حبيب القلوب وطبيبها وعافية الأبدان وشفائها ونور الأبصار وضيائها، سيدنا وسندنا وحبيبنا وقرة أعيننا محمد خاتم النبيين إمام الأنبياء وسيد المرسلين، وعلى آله الطيبين الطاهرين وأصحابه الغر الميامين، وعلى كل من اقتفى أثره واهتدى بهديه واستنى بسنته ودعا بدعوته إلى يوم الدين. أما بعد، பேரர் உலாலன் பெரும் கிருபையாளன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை முதற்கண் போற்றி புகழ்கின்றேன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பரிசுத்தமானவன், இணை துணையற்றவன், வணக்கத்துக்கு பாத்திரமானவன், அல்லாஹுவை தவிர வேறு யாரும் இல்லை என்று சாட்சி கூறுகிறேன். அல்லாஹுவின் திருத்தூதர், எங்கள் தலைவர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அன்னாரின் அருமை குடும்பத்தவர்கள், அரும் தோழர்கள், அன்னாரின் வழியை தொடர்ந்தவர்கள், தொடர்கிறவர்கள், தொடரவிருப்பவர்கள், அன்னாரின் வழிக்காக உழைக்கக்கூடிய அழைக்கக்கூடிய சகல நன்மக்கள் மீதும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்றென்றும் சலாத்தும் சலாமும் சொல்லி அருள்வானாக. அன்பு சகோதரர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை அஞ்சி வாழுமாறு முதற்கண் எனக்கும் அடுத்து உங்களுக்கும் வசியத் செய்கிறேன். அல்லாஹுடைய முபாரக்கான இந்த வீட்டிலே, அவனது ஒரு இபாதத்திலே நம் எல்லோரையும் ஒன்று சேர்த்து வைத்திருக்கக்கூடிய அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மறுமையில் நம் தலைவர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் அவர்களின் உயர்ந்த சுவனலோகத்திலே நம் எல்லோரையும் ஒன்று சேர்த்து வைப்பானாக. அன்பு சகோதரர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, ஹிஜ்ரி 1439 ஆண்டின் முதல் நாளிலே இருந்து கொண்டிருக்கிறோம். இந்த ஆண்டின் முதல் நாள் வாரத்து நாட்களின் தலையான நாளாகிய ஜும்ஆ நாளை கொண்டு துவங்கி இருக்கிறது. ஒரு வாரத்தின் 7 நாட்களில் சிறந்த நாள் ஒன்றை கொண்டு ஆரம்பமாகியுள்ள இந்த ஆண்டின் சகல நாட்களையும் அல்லாஹு தஆலா நம் அனைவருக்கும் சிறந்த நாட்களாக ஆக்கி வைப்பானாக. புகுந்திருக்கக்கூடிய ஆண்டின் எல்லா தினங்களிலும் நமது எண்ணங்கள், பேச்சுக்கள், செயல்கள், திட்டங்கள், நடத்தை யாவும் சிறப்பானவையாக ஆக்கி வைப்பானாக. அன்பு சகோதரர்களை, அல்லாஹுவின் நல்லடியார்களே, நேற்று போல் இருக்கிறது ஹிஜ்ரி 1438 ஆண்டின் முதல் நாளை சந்தித்தது. ஒரு வருடம் 355 நாட்கள் இவ்வளவு வேகமாக சென்றிருக்கிறது என்று எண்ணுகிற போது, மரணம் நம்மை பின்னால் இருந்து அவ்வளவு வேகமாக விரட்டி கொண்டிருக்கிறது என்பதையும் புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவருக்கும் நீண்ட ஆயுளையும் நிறைவான சுகத்தையும் தருவானாக. சென்ற ஆண்டிலே நம்மோடு இருந்து அல்லாஹுவின் அழைப்பை ஏற்று அடுத்த உலக பயணத்துக்கான ஆரம்ப இடமாகிய கபரிலே போய் சேர்ந்திருக்கக்கூடிய நமது இரத்தங்களை எல்லாம் அல்லாஹு தஆலா மன்னித்தருள்வானாக. அவர்கள் கபர்களை சுவனத்து பூங்காக்களாக ஆக்கி வைப்பானாக. நம்மோடு சென்ற ஆண்டிலே ஒன்றாக இருந்து இன்றைய ஜும்மாவுக்கு வந்து கொள்ள முடியாமல் படுக்கையில் இருக்கக்கூடிய நோயாளிகளுக்கு அல்லாஹு தஆலா ஷிஃபாவை கொடுப்பானாக, நிவாரணத்தை கொடுப்பானாக. நம்மை போன்று எழுந்து நின்று நடந்து சுறுசுறுப்பாக இயங்குவதற்கு அவர்களுடைய நிலைமைகளை அல்லாஹு தஆலா மாற்றி கொடுப்பானாக. நம்மை போல ருகூ சுஜூத் செய்யக்கூடிய நிலையில் அவர்களை அல்லாஹ் தஆலா ஆக்கி வைப்பானாக. நம் எல்லோருடையவும் ஆயுளை நீட்டி வைப்பதோடு நோயற்ற வாழ்க்கையையும் அல்லாஹ் தஆலா இறுதி வரைக்கும் தருவானாக. அடுத்தவருடைய உதவியிலே தங்கி வாழாமல் நம்முடைய உடம்புக்கு தேவையானதை நாமே செய்து கொள்ளக்கூடிய, சுயமாக இயங்கக்கூடிய காலம் வரைக்கும் அல்லாஹ் தஆலா நம்மை உயிர் வாழ வைப்பானாக. அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, ஒரு காலம் கால பகுதி என்பது அது அதன் அளவில் பெருமதி மிக்கது. ஒரு போத்தல் அது கண்ணாடி போத்தலாக இருக்கலாம், 5 போத்தல்கள் இருக்கின்றன. ஒவ்வொரு போத்தலினுடைய விலை 30 ரூபாய் என்றால் 5 போத்தல் ஒவ்வொன்றுக்கும் அதே விலைதான். ஒரு போத்தலுக்குள்ளே இருக்கக்கூடிய திரவம் தேன், அடுத்த ஒரு போத்தலுக்குள்ளே இருக்கக்கூடிய திரவம் பால், மற்றொரு போத்தலுக்குள்ளே இருக்கக்கூடிய திரவம் மோர். இப்படி ஒவ்வொரு போத்தலுக்குள்ளும் விதம் விதமான திரவங்கள் இருக்கிற போது ஒவ்வொரு போத்தலுக்குள்ளேயும் இருக்கக்கூடிய திரவத்தை பொறுத்து அந்த போத்தலின் பெருமதி கூடுகிறது, குறைகிறது. தேன் ஊற்றப்பட்டுள்ள போத்தல் 1000 ரூபாய் என்கிறோம். பால் ஊற்றப்பட்டுள்ள அந்த 1 லிட்டர் பாட்டிலை நாம் 100 ரூபாய் என்கிறோம். சகோதரர்களே, போத்தல் போத்தல் தான், அந்த போத்தலுக்குள்ள இருக்கக்கூடிய போத்தலுக்குள்ள இருக்கக்கூடிய திரவம் எதுவோ அதனுடைய பெருமதி அந்த போத்தலையும் பெருமதி அடைய செய்கிறது, அதன் பெருமானத்தை கூட்டுகிறது. அன்பு சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இது போலத்தான் ஒரு காலத்தின் பகுதி, அது ஒரு ஆண்டாக இருக்கலாம், ஒரு மாதமாக இருக்கலாம், 10 ஆண்டுகளாக இருக்கலாம், ஒரு 100 ஆண்டாக இருக்கலாம், ஒரு யுகமாக இருக்கலாம், ஒரு தசாப்தமாக இருக்கலாம். அந்த காலத்திலே வாழ்கிற மக்கள் எப்படியானவர்கள் என்பதை கொண்டு அந்த காலத்தின் பெருமதியும் நிர்ணயிக்கப்படுகிறது. அந்த காலப்பகுதியிலே வாழ்கிற மக்கள் நல்லறிவு படைத்தவர்கள், நன்னடத்தை மிக்கவர்கள், நல்லவர்கள் என்கிற போது அந்த காலத்தின் பெருமதி என்றென்றும் நிலைத்து நிற்கிறது. பிற்பட்ட காலங்களில் வருகிற மக்களும் அந்த காலத்தை புகழ்ந்து பேசுகிறார்கள், ஆகா அப்படி ஒரு காலம் இன்று இல்லையே, இனிமேல் வருமோ என்றெல்லாம் பேசிக் கொள்வார்கள். அது காலத்தின் பெருமதி அல்ல. காலம் என்பது என்றும் ஒரே பெருமதியோடு தான் அல்லாஹு தஆலாவிடத்திலே இருக்கிறது. அந்த காலத்திலே வாழ்கிற மக்கள் எந்த குணத்தோடும், எந்த நடத்தையிலும், எந்த அறிவிலும், எந்த ஒழுக்கத்திலும் சிறந்து அல்லது எந்த மட்டத்தில் இருக்கிறார்களோ அந்த சிறப்பு, அந்த மட்டம் அந்த காலத்தின் பெருமதியையும் பெருமானத்தையும் நிர்ணயித்திருக்கிறது. அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, ஆகவே நாம் வாழ்கிற காலத்தையும் நல்ல காலமாக ஆக்கிக் கொள்ளவும் முடியும், தரமான காலமாக ஆக்கிக் கொள்ளவும் முடியும், சிறப்பான காலமாக ஆக்கிக் கொள்ளவும் முடியும், மாற்றமானதாகவும் ஆக்கிக் கொள்ள முடியும். எல்லாம் நமது சிந்தனையிலே, நமது எண்ணத்திலே தோன்றி நாம் நம்முடைய உடல்களில் இருந்து வெளிப்படுத்தக்கூடிய செயல்களிலே தங்கியிருக்கிறது. அன்பு சகோதரர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கைரு உம்மத்தி கர்னீன், என்னுடைய உம்மத்தினர்களில் சிறந்தவர்கள் எனது நூற்றாண்டை சேர்ந்தவர்கள் என்று சொன்னார்கள். எனது உம்மத்தில் சிறந்தவர்கள் எனது நூற்றாண்டை சேர்ந்தவர்கள் என்று சொன்னார்கள். சும்மல்லதீன யலூனஹும், பின்னர் அவர்களை அடுத்து வருபவர்கள் என்றார்கள். சும்மல்லதீன யலூனஹும், பின்னர் அவர்களை அடுத்து வருகிறவர்கள் என்றார்கள். ரசூல் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், எனது காலத்தை சேர்ந்தவர்கள் எனது உம்மத்தினர்களில் மிகச்சிறந்தவர்கள் என்று சொல்லுகிறார்கள். எனது உம்மத்தில் மிகச்சிறந்தவர்கள் எனது காலத்தில் உள்ளவர்கள் என்கிறார்கள். அதாவது சஹாபிகளை ரசூல் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். பின்னர் அவர்களை அடுத்து வருபவர்கள் என்று சொல்லுகிற போது சிறப்பிலே நபி அவர்களுடைய சஹாபிகள் வாழ்ந்த காலத்தை அடுத்து வந்த தாபிஈகள் வாழக்கூடிய வாழ்ந்த காலத்தை நபி அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். சும்மல்லதீன யலூனஹும், பின்னர் அவர்களை அடுத்து வருகிறவர்கள் இருக்கக்கூடிய காலம் என்கிறார்கள். அதாவது தாபிஈகளை பின்பற்றி அடுத்து வந்த 3ஆம் நூற்றாண்டிலே இருந்த தபவுத் தாபிஈனுடைய காலம் என்கிறார்கள். காலமெல்லாம் ஒன்றுதான் சகோதரர்களே, காலப்பகுதியும் ஒன்றுதான் சகோதரர்களே. ஒரு காலம் அது இரவு பகலை கொண்டு ஒரு நாளாக ஆகி, ஒரு நாள் ஒரு வாரமாக ஆகி, ஏழு நாட்கள் ஒரு வாரமாக ஆகி, ஒரு வாரத்தின் ஏழு நாட்களை தொடர்ந்து வந்த ஒரு வாரம் நான்கு வாரங்களாக ஆகிற போது ஒரு மாதமாக ஆகி, பனிரெண்டு மாதங்கள் ஒரு வருடமாக ஆகுவதெல்லாம் ஒவ்வொரு வருடத்திலும் நடந்து கொண்டிருக்கக்கூடிய மாறாத ஒரு ஏற்பாடாக இருக்கிறது. கால ஓட்டத்தில் எல்லா காலமும் ஒன்றுதான் சகோதரர்களே. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இங்கே சிறப்பித்து பேசுவது காலத்தை அல்ல, காலம் சிறப்பாக ஆகியிருப்பதற்கான பின்னணியில் இருக்கக்கூடிய அந்த காலத்தில் வாழக்கூடிய மக்களை பற்றியதாகும். அன்பு சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, முதலாவது தன்னுடைய உம்மத்திலே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் புகழ்ந்து பேசுகிறார்கள். சிறந்த காலம் யாருடைய காலம் தெரியுமா? என்னுடைய நூற்றாண்டு என்று சொல்லப்படக்கூடிய, என்னோடு கூட இருக்கக்கூடிய என்னுடைய அரும் தோழர்களுடைய காலம். அன்பு சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கைகளிலே இஸ்லாத்தை ஏற்றி அதன் பின்னர் நீண்ட காலம் ஒரு நூற்றாண்டு நபி அவர்களுடைய தோழமையில இருந்த சஹாபிகளுடைய காலம் இருக்கிறதே, இந்த காலத்தை போன்ற ஒரு சிறந்த காலத்தை நாம் படித்ததும் இல்லை, படிக்கப் போவதும் இல்லை. அவர்களுடைய அறிவிலே, அவர்களுடைய ஆளுமையிலே, அவர்களுடைய இபாதத்திலே, அவர்களுடைய கொடுக்கல் வாங்கலிலே, அவர்களுடைய குடும்ப அமைப்பிலே, அவர்களுடைய அரசியல் முறையிலே, அவர்களுடைய பொருளாதார முறையிலே, அவர்களுடைய இன்னோரன்ன வாழ்க்கையின் சகல அம்சங்களிலும் அவர்களுக்கு வேறு யாரையும் இணையாக காட்ட முடியாது. அன்பு சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அப்படியான மக்கள் வாழ்ந்ததனால் அந்த காலம் சஹாபிகளின் காலம், நபி அவர்களுடைய உம்மத்தின் காலங்களில் அது போன்ற ஒரு காலமாக முடியாமல் ஆகிவிட்டது. எப்படியான அவர்கள் வாழ்ந்தார்கள் தெரியுமா? ஒரு ஹதீஸிலே படிக்கிறோம், சுன்னன் மாஜாஹுடைய ரிவாயத்தின் படி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய சிறந்த காலத்தை பற்றி சொல்லுகிற போது, அந்த காலத்திலே வாழ்ந்த மேன்மை மிக்க மக்கள் சஹாபிகளில் ஒரு ஏழு எட்டு பேரை பொறுக்கி எடுத்து பேசுகிறார்கள். இப்படியானவர்களை பற்றி நீங்கள் படித்துக் கொள்ளுங்கள் என்பதற்காக, அர்ஹமு உம்மத்தி பி உம்மத்தி அபூபக்கர், எனது சமூகத்தவர்களில் எனது சமூகத்தவர்களுக்கு அதிகம் இரக்கம் காட்டுபவர் அபூபக்கர் என்று சொல்கிறார்கள். இரக்கம் காட்டுவது, ஒருவர் அடுத்தவர் மீது கருணை காட்டுவதெல்லாம் ஒவ்வொரு மனிதனிடமும் குடியிருக்க வேண்டிய பண்பு ஒன்று. அன்பு சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த பண்பிலே சிறந்து விளங்கியவர்கள் சஹாபிகள், அவர்களிலும் சிறந்து விளங்கியவர் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு. அடுத்தவர் மீது கருணை காட்டுவது என்பது எந்த மனிதனுடைய இதயத்திலே குடிகொண்டு இருக்குமோ அவன் அடுத்தவருக்கு உதவி செய்வான், அடுத்தவருக்கு நன்மை நாடுவான், அடுத்தவருக்கு எப்பொழுதும் ஒத்துழைப்பாக இருப்பான், அடுத்தவருக்கு ஒருபோதும் வஞ்சகம் செய்யவும் மாட்டான், வஞ்சிப்பதை நினைக்கவும் மாட்டான். அன்பு சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இது இரக்கம் இருக்கிறவனுடைய இதயத்தை இந்த குணம் ஆளுகின்ற காலமெல்லாம் உலகத்திலே சகோதரர்களே எல்லா மக்களும் நிம்மதியாக வாழ்வார்கள், அடுத்தவருடைய இன்சையிலிருந்து தவிர்ந்து வாழ்வார்கள், அடுத்தவருடைய ஏமாற்றுதலிலிருந்து தப்பி வாழ்வார்கள். எந்த மனிதன் அடுத்தவனுக்கு இம்சை செய்கிறானோ, கொடுமை செய்கிறானோ, சொல்லால் செயலால் காயம் ஏற்படுத்துகிறானோ, ரணங்களை வலிகளை உண்டு பண்ணுகிறானோ, முதலில் அவனுடைய இரக்கம் இல்லாத தன்மையைத்தான் அது காட்டி நிற்கிறது. சகோதரர்களே, பிரியமானவர்களே, சஹாபிகள் ஒருவர் மற்றவரிடத்தில் கருணை காட்டுவதில் சிறந்து விளங்கினார்கள். குர்ஆனிலே சஹாபிகளை பற்றி சொன்னான், ஒருவர் மற்றவருக்கு கருணை காட்டுபவர்களாக இருக்கிறார்கள். அந்த கருணை காட்டுபவர்களில் அதிகம் கருணை காட்டுபவராக அபூபக்கர் இருக்கிறார் என்று சொல்கிறார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பின்னர் சொல்கிறார்கள், வஷத்துஹும் ஃபீ தீனில்லாஹி உமர், அல்லாஹ்வுடைய மார்க்கத்திலே எனது உம்மத்திலே அதிகம் உறுதியானவர் உமர் என்று சொல்லி வைத்தார்கள். அன்பு சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஈமான் என்று வருகிற போது, இஸ்லாம் என்று வருகிற போது விட்டுக் கொடுக்காத தன்மை ஹவரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடம் எந்த அளவு இருந்தது என்றால், அதற்கு நிகராக அந்த விடயத்தில் உமருக்கு நிகராக எவரையும் நீங்கள் கண்டுகொள்ள முடியாது. அவர் மார்க்க விடயத்தில், அது அகீதாவாக இருக்கலாம், செயல் சார்ந்த விஷயமாக இருக்கலாம், எந்த ஒரு விஷயத்திலும் மார்க்கமா காலவா அல்லாஹ் சொல்லி இருக்கிறான், قال رسول الله رسول الله صلى الله عليه وسلم இப்படி சொல்லி இருக்கிறார்கள் என்று வந்துவிட்டால், அதற்கு அப்பால் அவர்கள் ஓர் எட்டும் தாண்டி செல்லாதவர்களாக இருந்தார்கள். எவரும் அதற்கு அப்பால் அல்லது அதற்கு முரணாக பேசினால் அவரோடு எதிர்த்திருப்பவர்களாக ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இருந்தார்கள். அன்பு சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒரு சில வாசிக்காக, ஒரு சில காசிக்காக, ஒரு சில தேவைகளை நிறைவேற்றிக் கொள்வதற்காக வேண்டி அவ்வந்த வேலைகளிலே மார்க்கத்திலே சமரசம் செய்து கொள்கிற போக்கெல்லாம் ஹஜ்ரத் உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடம் இருந்தது கிடையாது. அவர்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையும் அப்படித்தான், அவர்களுடைய குடும்ப வாழ்க்கையும் அப்படித்தான், அவர்களுடைய அரசியல் வாழ்க்கையும் அப்படித்தான். ஆட்சி செய்தார்கள் சுமார் 10 ஆண்டு காலம். அந்த காலத்திலும் அவர்களுடைய வாழ்க்கை அப்படித்தான் இருந்தது. அன்பு சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இப்படியான ஒரு சிறந்த மனிதர், அவர் மட்டுமல்ல அவரை போன்றவர்கள் அந்த காலத்தில் இருந்திருக்கிறார்கள். மூன்றாவது சொல்லுகிறார்கள், வாஸ்தகுஹும் ஹயான் உஸ்மான், என்னுடைய உம்மத்தினரில் அதிகம் வெட்க சுபாவம் உள்ள ஒரு உஸ்மான் என்று சொன்னார்கள். அன்புக்கினிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஹஜ்ரத் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், அவர்களை போன்று வெட்கப்பட்ட ஒரு மனிதரை நாம் பார்ப்பது கஷ்டம் சகோதரர்களே. அவர்களுடைய நாணத்துக்கு நபி அவர்கள் கூட நாணமுற்றிருந்தார்கள். உஸ்மான் வெட்கப்படுகிற இடத்திலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வெட்கப்படுபவர்களாக இருந்தார்கள். உஸ்மானை பார்த்து நபி அவர்கள் வெட்கப்பட்டது மட்டுமல்ல, வானத்தில் உள்ள மலக்குகளும் கூட வெட்கப்பட்டிருக்கிறார்கள். அலா அஸ்தஹி மிர் ரஜுல் தஸ்தஹி மின்ஹுல் மலாயிகா அவ் அலா அஸ்தஹி மிர் ரஜுல், மலக்குகள் எந்த மனிதரை பார்த்து வெட்கப்படுகிறார்களோ அவர்களை பார்த்து நான் வெட்கப்படுவதில்லையா என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ரத் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பற்றி ஒரு தடவை பிரஸ்தாபித்தார்கள். வெட்கம் என்னிடத்தில் இருக்க வேண்டும், உங்கள் ஒவ்வொருவரிடத்திலும் இருக்க வேண்டும். அதிக கூடிய வெட்கம் உள்ளவன் அல்லாஹு தாலாவுக்கு வெட்கப்படுபவனாக இருப்பான். அல்லாஹு தாலாவை வெட்டுகிற மனிதன் அவனுக்கு மாற்றமான செயல்கள் செய்வதிலிருந்து தவிர்த்து வாழ்வான். சகோதரர்களே, வெட்கத்தின் யதார்த்தம் என்ன தெரியுமா? படைத்தவன் உன்னை பார்த்து கொண்டிருக்க அவனுக்கு நீ மாற்றம் செய்வதற்கு துணியாமல் இருப்பதாகும். அல்லாஹ் என்னை பார்த்து கொண்டிருக்கிறான் என்ற உணர்வுதான் வெட்கத்தின் உச்சகட்டமாக இருக்கிறது. அன்பு சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் தந்த ரிஸ்கை நான் அனுபவித்துக் கொண்டு உரிய நேரத்துக்கு நான் மஸ்ஜிதில் சென்று உரிய நேர தொழுகையை நிறைவேற்றாமல் இருப்பதற்கு நான் வெட்கப்பட வேண்டும். அல்லாஹ் தஆலா சொல்லி இருக்கக்கூடிய ஒரு கடமையை செய்யாமல் இருப்பதற்கு நான் வெட்கப்பட வேண்டும். செய்ய வேண்டாம் என்று தடுத்திருக்கக்கூடிய ஒரு காரியத்தை நான் செய்ய துணியும் போது நான் வெட்கப்பட வேண்டும். அன்பு சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பொய் பேசுவதற்கு நான் வெட்கப்பட வேண்டும். ரப்புல் ஆலமீன் என்னை அவதானித்துக் கொண்டிருக்கிறான், அவனுடைய பார்வையிலிருந்து நான் எப்படி தப்பு போகிறேன், எனக்கு வெட்கமாக இல்லையா? அன்பு சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இப்படியான ஒரு மனிதர் அந்த காலத்தில் இருந்தார். அந்த நாள் அந்த காலம் சிறப்புட்டு இருந்தது. நாலாவதாக ஒருவரை பற்றி பேசுகிறார்கள், அபூ தாலிபுடைய மகன் அலியை பற்றி பேசுகிறார்கள். அவர் எப்படியானவர் தெரியுமா? என்னுடைய காலத்தில் இருக்கிறார், என்னுடைய உம்மத்தினரில் மிக அழகான, நேர்த்தியான, சரியான தீர்ப்பு செய்யக்கூடியவர் என்கிறார்கள். என்னுடைய உம்மத்தினரில் மிகவும் நல்ல தீர்ப்பு, சரியான தீர்ப்பு செய்யக்கூடிய ஒருவர் அலி இப்னு அபி தாலிப் என்கிறார்கள் ரலியல்லாஹு அன்ஹு. அன்பு சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நீதிமன்றத்திற்கு வந்த ஒரு வழக்காக இருக்கலாம், அல்லது ஒருவரை பஞ்சாயத்தினராக நியமித்து கோரப்படுகிற தீர்ப்பாக இருக்கலாம், எந்த ஒரு கட்டத்திலும் நீதி தவறாது
அநீதியின் பக்கம் சிங்கிட்டும் சாயாது தீர்ப்பு செய்கிற தீர்ப்பிலும் மிக நல்ல தீர்ப்பை கொடுக்கிற ஒரு மனிதராக ஹஜ்ரத் அலி ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் இருந்திருக்கிறார்கள். ஏராளமான அவர்கள் தீர்த்து வைத்த சம்பவங்கள் இவிகாசியர்களிலே நாம் அழகாக படித்துக் கொண்டிருக்கிறோம். அன்பிதை எங்களை அல்லாஹுவின் நல்லடியார்களே, ஹஜ்ரத் அலி ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் போன்ற அல்லது அவர்களை ஒத்த அல்லது அவர்களை போன்று நீதி செலுத்தக்கூடிய ஒருவரை அவர்களுக்கு பிறகு நாம் இந்த சமுதாயத்திலே காண முடியாத சகோதரர்களே, அப்படியான ஒரு நல்லவரும் ஏறத்தாழ அவரை போன்று நீதி விஷயத்திலே அல்லாஹுவை பயந்து நடக்கக்கூடிய மனிதர்களும் அந்த முதல் நூற்றாண்டிலே இருந்ததனால் அந்த நூற்றாண்டு சிறந்து விளங்கி இருக்கிறது. அன்பு சகோதரர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, ஐந்தாவது ஒரு மனிதரை பற்றி பேசுகிறார்கள். என்னுடைய சமுதாயத்திலே அல்லாஹுடைய வேதமாகிய குர்ஆனை நன்கு ஓத தெரிந்த அதன் விடயங்களை புரிந்த ஒரு மனிதர் உபய்யுபுனுகாப் என்று சொல்லி வைத்தார்கள். அன்பிதை எங்களை அல்லாஹுவின் நல்லடியார்களே, ஹவ்ரத் உபய்யுபுனுகாப் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் அல் குர்ஆனை ஓதுவதிலும் அதன் பொருள் அர்த்தங்களை உணர்வதிலும் ஒரு சிரேஷ்டமான மனிதராக இருந்திருக்கிறார்கள். அது அவர்களுக்கு அல் குர்ஆனிலே இருந்த அறிவையும் அதிலே இருந்த ஞான பெருக்கையும் எடுத்து காட்டுவதாக இருக்கிறது. சிறிதொரு கட்டத்திலே அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நாவினால் இப்படி புகழ்ந்து பேசப்பட்டார்கள். நபி அவர்கள் நான்கு பேரை சொல்லி சொன்னார்கள், நீங்கள் குர்ஆனை படிக்க வேண்டுமா, இந்த நான்கு பேரிடம் போய் படியுங்கள். குதுல் குர்ஆன மின் அர்பா மின் இப்னி மஸ்ஊத் வ உபய் இப்னி கஅப் வ முஆத் இப்னி ஜபல் வ ஸாலிம் மௌலா அபி ஹுதைஃபா. நீங்கள் குர்ஆனை இந்த நால்வரிடம் இருந்து படியுங்கள். ஒருவர் அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத், மற்றவர் உபய் இப்னு கஅப், மற்றவர் முஆத் இப்னு ஜபல், மற்றவர் அபு ஹுதைஃபாவால் விடுதலை செய்யப்பட்ட அவருடைய ஏழவி அவரிடத்திலே அருமையாக இருந்த ஸாலிம் என்று சொல்லி வைத்தார்கள் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த நால்வரில் ஒருவராக உபய் இப்னு கஅப் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களை சொன்னார்கள். இதற்கெல்லாம் மகுதம் வைத்தாற் போல் அமைந்ததுதான் சஹீஹுல் புகாரியில் இருப்பது படி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹு தஆலா உபய் இப்னு கஅப் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களின் பெருமையை இந்த உம்மத்துக்கு பறைசாற்ற வைப்பதற்காக வேண்டி என்ன செய்தான் தெரியுமா? ஒரு தடவை நபி அவர்கள் உபய் இப்னு கஅபிடம் போகிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரழியல்லாஹு அன்ஹு போய் சொல்லுகிறார்கள், அல்லாஹ் தஆலா உம்மிடத்தில் லம் யகுனில் லதீன கஃபரு மின் அஹ்லில் கிதாப் என்ற சூராவை சூரத்துல் பையினாவை ஓடி காட்டும்படி என்னை பணித்துள்ளான் என்றார்கள். நபி அவர்களுக்கு தான் வஹி இறங்குகிறது, குர்ஆன் இறங்குகிறது, அவர்களுக்கு அல்லாஹ்வுடைய கட்டளை உபய் இப்னு கஅபிடம் போய் இறங்கி இந்த சூராவை ஓடி காட்டுங்கள். ஹவ்ரத் உபய் இப்னு கஅப் ரழியல்லாஹு அன்ஹு கேட்டார்கள், எனது பெயரை சொல்லி சொல்லி இருக்கிறானா என்றால், எவரோ ஒரு சஹாபியிடம் ஓதி காட்டுகின்ற போது நபி அவர்கள் என்னை தெரிவு செய்திருக்கலாம். சொன்னார்கள், ஆமாம், உங்களுடைய பெயரை சொல்லிதான் சொல்லியிருக்கிறான். அழுது விட்டார்கள் ஹஜ்ரத் உபய் இப்னு கஅப் ரழியல்லாஹு அன்ஹு. அன்பு சகோதரர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, இப்படி ஒரு அல் குர்ஆனிய ஞானமும் அதன் அறிவில் தேர்ச்சியும் முதிர்ச்சியும் பெற்றிருந்த ஒரு சஹாபி, அப்படியான ஒருவர் ஏறத்தாழ அவரை போன்றவர்கள் அந்த நூற்றாண்டிலே இருந்தார்கள். அதனால் அந்த நூற்றாண்டு அந்த காலப்பகுதி சிறந்து விளங்கி இருக்கிறது. பிறந்து வருகிறார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இது அல் குர்ஆனிய ஞானம் பெற்றவர் வஅலமுஹும் பில் ஹலாலி வல் ஹராமி முஆத் இப்னு ஜபல், ஃபிக்ஹ் சட்டம் தெரிந்தவர், ஹலால் ஹராமை தெரிந்தவர், எது கூடும் எது கூடாது என்பதை தெரிந்தவர், எனது உம்மத்திலே அதிகம் இந்த துறையிலே நிபுணத்துவம் பெற்றவர் முஆத் இப்னு ஜபல் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடிக்கோடி இருக்கிறார்கள். அன்பு சகோதரர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, ஹஜ்ரத் முஆத் இப்னு ஜபல் ரழியல்லாஹு அன்ஹு ஏலவே வந்த ஹதீஸிலும் அல் குர்ஆனை படிப்பதற்கு அவரிடமும் நீங்கள் படியுங்கள் என்று சொன்னது போல அவர்கள் அல் குர்ஆனிய ஞானமும் மட்டுமல்லாமல் நபி அவர்களுடைய ஹதீஸிலும் பெருமளவுக்கு ஞானமும் பெற்றிருந்ததனால் அவர்களிடத்திலே இருந்து இஸ்லாமிய சட்ட தீர்ப்புகள் நிறைய உம்மத்துக்கு வந்து கொண்டிருந்தன. அப்படியான மார்க்க அறிஞர், மார்க்க நிபுணத்துவம் உள்ளவர், மார்க்கத்திலே துறையிலே உயர்ந்திருந்த ஒரு மனிதர் அந்த காலத்திலே இருந்தார். கிட்டத்தட்ட அவரை போன்றவர்கள் அந்த காலத்திலே இருந்ததனால் அந்த காலம் சிறப்புற்று விளங்கி இருக்கிறது. பிறகு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏழாவது ஒரு மனிதரை பற்றி பேசுகிறார்கள். வா புரபுஹும் ஸைது புனு சாபித், ஒரு மனிதர் மரணித்து போய்விட்டார், அவருடைய விட்டு சென்ற சொத்துக்கள் இருக்கும், செல்வங்கள் இருக்கும், அவற்றை எப்படி யாருக்கு அவருடைய வாரிசுகளுக்கு எவ்வளவு எப்படி போய் சேரும் என்ற அறிவு இருக்கிறது. அந்த துறை, அந்த மீராஸ் துறையிலே அதிக ஞானம் உள்ளவர் ஸைது இப்னு சாபித் என்று சொல்லி வைத்தார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மரணித்து போகிற மனிதர் விட்டு செல்லுகிற செல்வங்களை எல்லாம் எப்படி தீர்க்க வேண்டும் என்பது ஒரு தனியான துறை இஸ்லாத்திலே. அந்த பெரும் பாடப்பரப்பை தன்னகத்தை உள்வாங்கி அவற்றின் நுணுக்கங்களை நன்கு தெரிந்து இந்த உம்மத்துக்கு விளக்கப்படுத்தக்கூடியவர் அவர்களுக்கு நிகராக இல்லை என்பதை இமாம்கள் எல்லோரும் யோகித்து ஏற்றுக் கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் வழங்கிய அதிகமான தீர்ப்புகள் தான் இன்றுள்ள அளவும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பாதுகாத்து வைத்திருக்கிறான். ஃபராயிப் மீராத் என்று சொல்லக்கூடிய இஸ்லாமிய வாரிசுரிமை பாடத்துக்குள் நுழைந்தால் அடிக்கடி வந்து போகிற ஒரு அறிஞராக இருப்பார் ஸைது இப்னு சாபித் ரலியல்லாஹு அன். அன்பு சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எட்டாவதாக சொல்கிறார்கள், இவற்றை எல்லாம் ஒரு வித்தியாசமான கண்ணோட்டத்திலே வைத்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உம்மத் படிக்க வேண்டும் என்பதற்காக விடை சொல்லுகிறார்கள். அலா வ இன் லிக்குல்லி உம்மத்தின் அமீனா வ அமீனு ஹாதிஹில் உம்மத்தி அபு உபைதா இப்னுல் ஜர்ராஹ். ஒவ்வொரு சமுதாயத்துக்கும் ஒரு நம்பிக்கைக்குரியவர் இருக்கிறார், ஒவ்வொரு சமூகத்துக்கும் ஒரு நம்பிக்கைக்குரியவர் இருக்கிறார், அமீன் இருக்கிறார். அவரிடம் நீங்கள் நம்பி பேசலாம், அவரிடம் நீங்கள் நம்பி போய் ஒரு விஷயத்தை ஒப்படைக்கலாம், அவரோடு நம்பி உரையாடலாம், அவரை நம்பி ஒரு பொறுப்பிலே அமர்த்தலாம், அவரிடத்திலே எதையும் நீங்கள் வாய் திறந்து மனம் திறந்து பேசலாம், அவரிடத்திலே எந்த ஒரு விஷயத்திலும் அவரை பதவியில் அமர்த்தி வைக்கலாம். அப்படி நம்பிக்கைக்குரிய ஒருவர் எனது உம்மத்துக்கும் இருக்கிறார், ஒவ்வொரு உம்மத்துக்கும் இருந்தார். அமீனு ஹாதிஹில் உம்மத்தி, எனது இந்த உம்மத்துடைய நம்பிக்கைக்குரியவர் அபூ உபைதத் இப்னு ஜர்ராஹ் ரலியல்லாஹு அன்ஹு என்று சொல்லி வைத்தார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அமீன் என்றால் பெயர் மாத்திரமே எஞ்சி போயுள்ள காலத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அன்று நபி அவர்கள் பெருமையோடு பேசுகிறார்கள், எனது உம்மத்தினுடைய அமீன். தைரியமாக நபி அவர்கள் சொன்னார்கள், நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள் அபூ உபைதத் இப்னு ஜர்ராஹ். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அடுத்தவருக்கு இரக்கம் காட்டுபவர், நல்ல குணம் உள்ளவர்கள், வெட்க சுபாவம் உள்ளவர்கள், தீன் விஷயத்திலே விட்டுக் கொடுக்காதவர்கள், தீர்ப்பு என்று வந்தால் அல்லாஹ்வை மட்டுமே பயந்து சரியான ஞானத்தோடு தீர்ப்பு செய்கிறவர்கள், அல் குர்ஆனிய சுத்தாவுடைய ஞானம் நிறைந்தவர்கள், ஹலால் ஹராம் ஃபிக்ஹை பற்றி நன்கு கற்றுத் தேர்ந்து உயர்ந்து விளங்கியவர்கள், இப்படியான அறிவு மேதைகள். அதுபோல இந்த உம்மத்துக்கு ஒவ்வொரு மனிதனும் இன்று தேவை என்று அழக்கூடிய நம்பிக்கைக்குரியவர்கள் எல்லாம் நிறைந்து போன ஒரு காலம் அன்று இருந்ததனால் தான் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த காலத்தை பற்றி சொன்னார்கள், அது போன்ற ஒரு காலம் எனது உம்மத்துக்கு வர முடியாது. அந்த ஹோதாவில் தான் சொன்னார்கள், எனது உம்மத்தில் சிறந்த ஆட்கள் எனது நூற்றாண்டை சேர்ந்தவர்கள் என்று சொல்லி வைத்தார்கள். அன்பு சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஹஜ்ரத் அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் அந்த உம்மத்திலே, உம்மத்தின் அந்த கால பகுதியில் இருந்தவர்கள். நபி அவர்கள் என்ன சொன்னார்கள் தெரியுமா? அபூதர், மா அவல்லத்தில் ஹஜ்ரா வலா அகல்லத்தில் ஹஜ்ரா மின் தி லஹ்ஜத்தின் அஸ்தக வலா அவ்கா மின் அபீதர். அபூதர்ரை விட உண்மையான நிறைவேற்றி வைக்கக்கூடிய ஒருவருக்கு வானம் நிழல் கொடுக்கவும் இல்லை, பூமி சுமக்கவும் இல்லை என்றார்கள். அபூதர்ரை விட உண்மையாக நடந்து கொள்ளக்கூடிய, எண்ணத்தில் உண்மை, செயலில் உண்மை, பேச்சில் உண்மை, இப்படியாக நடந்து கொள்ளக்கூடிய, நிறைவேற்றக்கூடிய, கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றக்கூடிய அபூதர்ரை போன்ற ஒரு மனிதரை, அவரை விட விசேடமான ஒரு மனிதரை வானம் நிழல் கொடுக்கவும் இல்லை, பூமி சுமக்கவும் இல்லை என்கிறார்கள். பூமியிலே அப்படியான ஒரு மனிதர் தோன்றவில்லை என்கிறார்கள். அன்பு சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இது சாதாரண சர்டிபிகேஷன் அல்ல, இது சாதாரண அத்தாட்சிப்படுத்தல் அல்ல. பேசினால் உண்மையை மட்டுமே பேசக்கூடிய, மன இச்சைக்கு இடம் அறவே அளிக்காத ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொடுக்கிற மனசாட்சியாக இருக்கிறது. தன்னோடு இருந்த மக்கள் இப்படியானவர்கள். அதனால் தான் இந்த காலம் என்னுடைய உம்மத்துக்கு அது போன்ற ஒரு காலத்தை ஈடாக காட்ட முடியாது என்ற வகையிலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசுகிறார்கள். அன்பு சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதுக்கு பின் வந்த காலம் சஹாபிகளுக்கு பிறகு வந்த காலம் தாபிஈகளுடைய காலம், அதுக்கு பிறகு தபா தாபிஈனுடைய காலம். இந்த எல்லா காலங்களும் சிறந்து விளங்கிய காலங்கள். காரணம், சஹாபிகளை பின்பற்றி தமது வாழ்க்கையை அமைத்துக் கொண்டவர்கள். அவர்கள் அறிவிலே சிறந்து விளங்கினார்கள், சிந்திப்பதிலே சிறந்து விளங்கினார்கள், திட்டமிடுதலிலே சிறந்து விளங்கினார்கள், அறிவை தேடுவதிலே சிறந்து விளங்கினார்கள், எழுதுவதிலே சிறந்து விளங்கினார்கள், பேசுவதிலே சிறந்து விளங்கினார்கள், நாகரிகமான நடத்தையிலே சிறந்து விளங்கினார்கள், பண்பாடான முறைகளிலே சிறந்து விளங்கினார்கள், நல்ல முறையிலே மக்களோடு பழகுவதிலே சிறந்து விளங்கினார்கள், மக்களை நன்முறையில் ஆள்வதிலே சிறந்து விளங்கினார்கள், மக்களுக்கு நல்வழி காட்டுவதிலே சிறந்து விளங்கினார்கள், மக்களோடு மக்களாக ஒருவர் மற்றவரோடு நம்பி பழகுவதிலே சிறந்து விளங்கினார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இதனால் அந்தந்த காலங்கள் மேன்மைப்பட்டு இருந்திருக்கின்றன. ஹவ்ரத் உஸ்மான் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய வேலைக்காரர் சொல்லுகிற தகவலை பாருங்கள். நான் உஸ்மான் அவர்களுடைய தோட்டத்திலே, அது மதீனாவிலிருந்து சற்று தொலைவில் இருந்தது, ஒரு கடுமையான விண் என்று மேனியை எரிக்கக்கூடிய வெயில் நிறைந்த காலம் ஒரு நாளிலே நான் தோட்டத்திலே இருந்து கொண்டிருக்கிறேன். தூரத்திலே ஒரு மனிதர் வந்து கொண்டிருக்கிறார். ஹஜ்ரத் உஸ்மான் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள், நாம் எல்லோரும் ஒரு கூடாரத்துக்குள் இருந்து கொண்டிருக்கிறோம். தூரத்தில் அந்த மனிதரை பார்த்த போது உஸ்மான் சொல்லுகிறார், ரழியல்லாஹுவன், இந்த மனிதர் இந்த வேனா வெயிலே ஏன் வெளியே வர வேண்டும்? மதீனாவிலே இருந்துவிட்டு மாலையாகும் போது வெயில் தனியும் சூடு குறையும், அந்த நேரத்திலே வரலாமே என்று அவர்கள் சொல்லிக் கொள்கிறார்கள். சற்று அந்த மனிதர் நெருங்கிவிட்டார். என்னிடத்திலே உஸ்மான் சொல்லுகிறார், ரழியல்லாஹுவன், யார் என்று பாருங்கள். நான் பார்த்துவிட்டு சொன்னேன், தன்னுடைய குப்பாயத்தை தலைப்பாகையாக அணிந்து கொண்டு இரண்டு ஒட்டகங்களை சாய்த்துக் கொண்டு ஒருவர் வருகிறார். அவ்வளவுதான் தெரிகிறது. சற்று கழித்து நான் மீண்டும் பாருங்கள் என்றார். நான் பார்த்தேன், பார்த்த போது சொன்னேன், இது உமர் இப்னு கத்தாப், அமீருல் முஃமினீன். உஸ்மான் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களும் பார்க்கிறார்கள். வெளியே தலையை போட எடுத்தவர்கள் போட்ட தலையை உள்ளே இழுத்துக் கொண்டார்கள். என்றால் அவ்வளவு சுட்டரிக்கும் வெயில், கூடாரத்துக்குள்ளிருந்து தலையை கூட வெளியே விட்டு யார் வருகிறார் என்று பார்க்க முடியாது. கூடாரத்துக்கு அருகே வந்து விட்டார்கள் ஹலீஃபா அவர்கள், உமர் இப்னு கத்தாப் ரழியல்லாஹு அன்ஹு. உஸ்மான் பேசினார், அமீருல் முஃமினீனே, ஹலும் மைலல் மாஇ வத்தில், நீர் இருக்கிறது, நிழல் இருக்கிறது, உள்ளே வாருங்கள். சொன்னார், இல்லை, நீங்கள் போங்கள், நீங்கள் உங்களுடைய நிழலுக்குள்ளே போய்விடுங்கள். சொன்னார்கள், எங்களிடத்திலே உங்களுடைய விடயத்தை கவனிப்பதுக்கு ஆள் இருக்கிறார், என்ன இந்த நேரத்திலே ஏன் நீங்கள் வெளியாகி வர வேண்டும், இந்த நேரத்திலே ஏன் உங்களுக்கு என்ன தேவை என்று கேட்டார்கள். சொன்னார்கள், ஜகாத் நிதிக்காக வந்த ஜகாத் ஒட்டகங்களில் இரண்டு ஒட்டகங்கள் தவறிவிட்டன. ஒட்டகத்துக்கு ஜகாத் இருக்கிறது. இப்படி பைத்துல் பாலிற்கு வந்து சேரக்கூடிய ஜகாத்தில் ஒட்டகமாக வந்தவற்றில் இரண்டு ஒட்டகங்கள், ஜகாத் ஒட்டகைகள் தவறி போய்விட்டன. அவற்றை கண்டுபிடித்து ஏனைய ஜகாத் ஒட்டகங்களோடு சேர்த்து விட வேண்டும் என்பதற்காக வேண்டி வெளியேறி வந்தேன். இது இரண்டும் தவறி போனால் என்னிடத்திலே அல்லாஹ் நாளை விசாரிப்பான் என்று அஞ்சிதை செய்கிறேன் என்றார்கள். அன்பு சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பொது சொத்திலே அவர்கள் பேணிய தூய்மையின் உச்சகட்டம், அவர்கள் ஆட்சியில் இருந்து கொண்டு ஒவ்வொரு தரத்துக்கும் அல்லாஹ்வை அஞ்சிய அப்பழுக்கற்ற வாழ்க்கையின் உச்சம் இது. அன்பு சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இதனை சொன்ன போதுதான் உஸ்மான் ரழியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், நீர் இருக்கிறது, நிழல் இருக்கிறது, உள்ளே வாருங்கள், நாம் உங்களுடைய பணியை கவனிக்கிறோம். சொன்னார்கள், நீங்கள் உங்களுடைய நிழலுக்குள்ளே போங்கள். திருப்பியும் உஸ்மான் பேச்சு கொடுத்தார்கள், அமீருல் முஃமினீனே, உள்ளே வாருங்கள், எங்களிடத்திலே ஆட்கள் இருக்கிறார்கள், உங்களுடைய இந்த ஒட்டக விஷயங்களை அவர்கள் பார்ப்பார்கள். இல்லை, நீங்கள் உள்ளே போங்கள் என்று சொல்லி விட்டு சென்று விட்டார்கள். இப்பொழுதுதான் உஸ்மான் ரழியல்லாஹு அன்ஹு இந்த ஆட்சியாளரை பற்றி பேசினார்கள், மன் அஹப்ப அன் யன்புர இலல் கவியில் அமீனி ஃபல்யன்புர் இலா ஹாதா. எவர் நம்பிக்கையான பலசாலியை பார்ப்பதற்கு விரும்புகிறாரோ, நன்கு அடிக்கோடிட்டுக் கொள்ளுங்கள், நம்பிக்கையான பலசாலி, நம்பிக்கையான பலசாலி வெறும் கவியு மட்டுமல்ல. அல்லாஹ்வுத்தஆலா சொல்வது போல் நம்பிக்கையானவராக மட்டும் இருக்கவும் முடியாது, பலசாலியானவராக மட்டும் இருக்கவும் முடியாது. அவர் பலசாலியாகவும் இருக்க வேண்டும், நம்பிக்கைக்குரியவராகவும் இருக்க வேண்டும். ஆட்சிக்கு வருபவர்கள் ரெண்டு பண்புகளோடும் இருக்க வேண்டும் என்பது இந்த ஆயத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த ஆயத்தில் வருகிற வார்த்தைகளை சொன்னார்கள். எவர் நம்பிக்கையான பலசாலியை பார்ப்பதற்கு விரும்புகிறாரோ இவரை பார்த்துக் கொள்ளட்டும் என்று சொன்னார்கள். இந்த வெயிலிலே எவரும் வெளியேற முடியாது. ஹலீஃபா இரண்டு ஒட்டகைகளுக்கு அல்லாஹ் விசாரிப்பானே என்று பயந்து இந்த வெயிலையும் பார்க்காமல் தன்னுடைய வேலையாட்களையும் அனுப்பாமல் தானே தனிப்பட்ட முறையில் இறங்கி இந்த ஒட்டகைகளுடைய விடயத்திலே அல்லாஹ்வை பயந்தவர்கள். அன்பு சகோதரர்களே, இந்த உயர்ந்த மக்கள் இருந்ததனால் அந்த காலப்பாதி சிறந்திருந்தது. அல்லாஹுடைய விஷய பொது மக்களுடைய விஷயத்திலே, பொது சொத்து விஷயத்திலே அல்லாஹுவை அஞ்சாத மஸ்ஜித் நிர்வாகிகளும், அல்லாஹுவை அஞ்சாத பாடசாலை நிர்வாகிகளும், அல்லாஹுவை அஞ்சாத மதரசா நிர்வாகிகளும், அல்லாஹுவை அஞ்சாத பொது நிர்வாகத்தில் இருக்கக்கூடியவர்களும், அல்லாஹுவை அஞ்சாத அமைச்சர்களும், பாராளுமன்ற உறுப்பினர்களும், ஜனாதிபதி பிரதமர் உட்பட இந்த காலத்தில் இருக்கிறார்கள் என்றால் இந்த காலம் ஒரு சிறந்த காலமாக இருக்குமா? அன்பு சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நமக்கென்ன அல்குர்ஆனுடைய ஞானம் இருக்கிறது? நமக்கென்ன நபி அவர்களுடைய ஹதீஸுடைய ஞானம் இருக்கிறது? நம்முடைய வாழ்க்கையிலே என்ன வகையிலே இபாதத்திலே உயர்ந்திருக்கிறோம்? என்ன வகையிலே குடும்பத்தின் நடவடிக்கைகளிலே உயர்ச்சி கண்டிருக்கிறோம்? எந்த வகையிலே நம்முடைய பொருள் தேடலிலே முயற்சியை கூட்டியிருக்கிற அளவுக்கு நம்முடைய இஸ்லாத்தின் முறைப்படி நின்று அதனை செய்வதிலே நமது உயர்ச்சியை கூட்டியிருக்கிறோம்? அன்பு சகோதரர்களே, நமது அரசியல் என்ன பாடுபடுகிறது இஸ்லாத்தின் கண்ணோட்டத்திலே? நம்முடைய பொருளாதாரம் என்ன பாடுபடுகிறது இஸ்லாத்தின் கண்ணோட்டத்திலே? இப்படி இருக்கிற காலங்கள் தான் சென்ற ஆண்டு, அதற்கு முன்னைய ஆண்டு 1437 அதுதான், 1438 அதுதான், போதா குறைக்க 1439 வந்து சேர்ந்திருக்கிறோம். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மொத்தத்தில் ஒரு காலமும் காலப்பகுதியும் உயர்ந்து விளங்குவதும் தாழ்ந்து விளங்குவதும் அதனுடைய அளவில் அல்ல, அதற்குள்ளே வாழுகிற மக்களை பொறுத்ததாக இருக்கிறது. ஆகவே அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் நம்மை ஒரு கணம் பரிசீலனை செய்வோம். நாம் எந்த தூரம் வாழ்க்கையிலே அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை பெறுகிற நிலையில் இருக்கிறோம்? சென்ற ஆண்டிலே என்னுடைய சுபுகை என்ன? சென்ற ஆண்டிலே என்னுடைய முகூர் என்ன? சென்ற ஆண்டிலே என்னுடைய அசுர் என்ன? சென்ற ஆண்டிலே என்னுடைய நோன்பு என்ன? சென்ற ஆண்டிலே என்னுடைய இதர இபாதத்துகள் என்ன? சென்ற ஆண்டிலே என்னுடைய குடும்ப நடவடிக்கைகள் எப்படி இருந்தன? என்னுடைய பொருளீட்டல் எப்படி இருந்தது? எனது தொழில் எப்படி இருந்தது? என்னுடைய குணம் எப்படி இருந்தது? என்னுடைய நடத்தை எப்படி இருந்தது? நான் என்னுடைய எல்லா விஷயங்களிலும் சென்ற ஆண்டிலே நான் எப்படி இருந்தேன், எப்படி நான் இந்த ஆண்டிலே என்னை புடம் போட்டுக் கொள்ள வேண்டும், மாற்றி உயர்த்தி கொள்ள வேண்டும், ஒரு உன்னத நிலையை அடைய வேண்டும், உயர்வை நோக்கி போக வேண்டும் என்பதற்கு இந்த சுய பரிசீலனை முக்கியமானதாக இருக்கிறது. ஆகவே அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, முஹர்ரம் வந்து விட்டதோ இல்லையோ, அதுக்கு ஒரு நாள் முந்தையே முஹர்ரம் புத்தாண்டு வாழ்த்துக்கள் பறக்க ஆரம்பித்தன. எஸ்எம்எஸ் எல்லாம், வாட்ஸ்அப் எல்லாம், பேஸ்புக் எல்லாம் முஹர்ரம் புத்தாண்டு வாழ்த்துக்களுக்கு குறைவே கிடையாது. அன்பு சகோதரர்களே, இந்த புத்தாண்டுகள் வருவதும் போவதும் கழிவதும் மீண்டும் சந்திப்பதும் நமது வாழ்க்கையிலே புத்துணர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறதா? புதிய வாழ்க்கையை ஏற்படுத்தி இருக்கிறதா? புதிய சிந்தனையை பிறக்க செய்திருக்கிறதா? புதிய மாற்றத்தை தந்திருக்கிறதா? புதிய திட்டத்தை அறிமுகப்படுத்தி இருக்கிறதா? புதிதாக நம்மை யோசிக்க செய்திருக்கிறதா? அன்பு சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, படித்துக் கொடுக்கிற ஆசிரியனும் இன்னும் 10 ஆண்டுகளுக்கு முன் இருந்த அதே கீழ்மட்ட நிலையிலே இருக்கிறான். படிக்கிற மாணவனும் அதே நிலையிலே இருக்கிறான். தொழில் பார்க்கிற ஒவ்வொருவரும் அதே கீழ்நிலையிலே இருக்கிறான். சகோதரர்களே, எவரும் முன்னேறியதாக இல்லை. மாற்றமாக நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமும் அகல பாதாளத்தை நோக்கி அசுர வேகத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறான். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நம்மை நாம் ஒரு கணம் பரிசீலனை செய்வோம். நாம் எல்லா வகையிலும் உயர வேண்டும், படிக்க வேண்டும். சகோதரர்களை, குறிப்பாக நாம் இந்த பகுதியிலே மிகவும் கவலைப்படுகிறோம். இந்த பகுதியில் தினசரி முன்னேறி வருகிறது கஞ்சாவிலே, நீங்கள் ஒத்துக்கொள்கிறீர்களோ இல்லையோ, பள்ளிவாசல் நிர்வாகிகள் அவ்வாகவே பயந்து கொள்ளுங்கள். இந்த பள்ளி மஸ்ஜித்துகள் எத்தனையோ இருக்கின்றன. இந்த பகுதியிலே கஞ்சா தினசரி உயர்ந்து வருகிறது. இது நம்முடைய புத்தாண்டு சகோதரர்களே. இந்த பகுதியிலே மது தினசரி உயர்ந்து வருகிறது. இந்த பகுதியிலே மாணவர்கள் பாடசாலைகளிலிருந்து இடையிலே விலகுவது உயர்ந்து வருகிறது. புள்ளியல் விவரங்கள் எடுத்து பாருங்கள் சகோதரர்களே. இப்படியான கீழ்த்தரமான நிலைக்கு இந்த முள்ளிபுரமும் சுற்றியுள்ள பகுதியும் வந்து கொண்டிருக்கிறது. இதற்கிடையிலே ஒரு முத்தாண்டை நாம் சந்தித்திருக்கிறோம். அன்பு சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இரத்த கண்ணீர் சிந்த வேண்டும். இதே நிலை இந்த பகுதியிலே சொல்லும் என்றால் மற்ற பகுதிகள் இல்லை என்று சொல்லவில்லை. ஆனால் மிக மோசமான நிலையிலே இந்த பகுதி இருந்து கொண்டிருக்கிறது புத்தகத்திலே. இது தொடரும் என்றால் முதலில் பதில் சொல்ல வேண்டியவர்கள் பெற்றோர்களும், விஷயம் தெரிந்த மௌலவிமார்களும், விஷயம் தெரிந்த நல்ல நிலையில் இருக்கக்கூடிய செல்வாக்கு செலுத்தக்கூடியவர்களும், அதே போல மஸ்ஜிதுகளின் நிர்வாகிகளுமாக இருக்கிறார்கள். மஸ்ஜிதுகளின் நிர்வாகிகளை அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள். நீங்கள் மஸ்ஜிதை நிர்வகிப்பது என்பது இந்த நான்கு சுவர்களுக்கு இருக்கக்கூடிய விவகாரங்களை மட்டுமல்ல, ஒரு ஜமாஅத்தை பொறுப்பாக நிர்வகிக்க கடமைப்பட்டிருக்கிறீர்கள். அந்த பகுதியின் நடவு எதிர் எல்லாவற்றுக்கும் நீங்கள் தான் பொதுவான பொறுப்பாளர்களாக, மெய்ப்பாளர்களாக, கண்காணிப்பாளர்களாக இருந்து கொண்டிருக்கிறீர்கள். எனவே கோபித்துக் கொள்ள வேண்டாம். நீங்கள் கோபித்தாலும் பரவாயில்லை, எமது கடமையை நாம் செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம். எனவே இந்த மிம்பரில் இருந்து அறைகூவல் விடுக்கிறோம். மஸ்ஜிதுகளின் பொறுப்பாளிகள் இந்த விஷயத்தில் கவனம் எடுங்கள். என்னென்ன ஆக வேண்டுமோ அத்தனையும் செய்யுங்கள். பகிரங்கமாக இது விற்பனை நடக்கிறது. வீட்டுக்கு வீடு, சந்திக்கு சந்தி நடந்து கொண்டிருக்கிறது. பாடசாலை மாணவர்கள் வெகுவாக பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்கள் பாடசாலைகளுக்குள் கொண்டு போய் விற்கிற அளவுக்கு, கைமாறுகிற அளவுக்கெல்லாம் இந்த கஞ்சா வியாபாரம் தலை தூக்கி விரித்தாடிக் கொண்டிருக்கிறது. அன்பு சகோதரர்களே, இந்த நிலை நமக்கு முன்னேற்றத்தை நோக்கி போய்க் கொண்டிருக்கிறது. கொஞ்சம் கூட அது ஒழுங்குவதாக, ஓடி ஒழிப்பதாக இல்லை. அன்பு சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இது போலத்தான் எத்தனையோ விஷயங்கள், அவற்றில் நாம் முன்னேறிக் கொண்டிருக்கிறோம். பாடசாலையிலே மாணவர்களுடைய அடைவுகளை பாருங்கள். இந்த பாடசாலை இங்கு இருக்கிற ரசன் குந்துஸ் பாடசாலை, இந்த பாடசாலையின் அதிபர் மாசிரியிடம் போய் பார்த்தால் இந்த பகுதி மாணவர்களின் லட்சணங்களை சொல்லுவார்கள். வடிவழகு வக்கரத்தை பேசுவார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, வேதனையோடு பேசுகிறோம். இன்று நாம் பேசாவிட்டால் எங்கு நான் பேசுவது, இங்கு பேசாவிட்டால் எங்கு பேசுவது என்று கேட்கிறேன். ஆகவே இரத்த கண்ணீர் சிந்தக்கூடிய நிலை வெகு தூரத்தில் இல்லை. இந்த நிலையிலே நீங்கள் தொடர்வீர்கள் என்றால் இந்த பகுதியிலே படித்த நல்ல இளைஞர்களை உருவாக்குவதிலே இந்த மத்திய நிர்வாகிகளுக்கு பங்கு இல்லையா, பொறுப்பு இல்லையா? பெற்றோர்கள் அதீத கவனம் செலுத்த கடமைப்பட்டவர்கள், அதே வேளை அவர்கள் பொறுப்பட்டு இருக்கிறார்கள் என்பதனால் சமூகப்பட்டுள்ளவர்கள் சும்மா இருக்கலாமா என்று கேட்கிறேன். ஆகவே அன்புக்கினிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, விபச்சாரம் பகிரங்கமாக நடக்கிறது இந்த பகுதியிலே. மற்ற பகுதிகளில் இல்லை என்று சொல்லவில்லை, இந்த பகுதியிலே விபச்சாரம் பகிரங்கமாக நடந்து கொண்டிருக்கிறது. இது மட்டுமல்ல, சமூக சீர்கேடுகள் எத்தனையோ மலிந்து இந்த பகுதியில் இருக்கிறது. ஆகவே எல்லோரும் அணிதிரள்வோம், ஒரு முடிவுக்கு வருவோம். நாம் முஹர்ரம் மாதத்தின் முதல் நாளில் இருக்கிறோம். இந்த புதிய ஆண்டின் துவக்க நாளில் இருக்கிறோம். நியூ இயர் ரெசல்யூஷன் என்று ஆங்கிலத்திலே சொல்வார்கள். புத்தாண்டு தீர்மான முடிவு என்று எடுத்துக் கொள்வோம். முதலிலே இந்த பகுதியில் இருக்கக்கூடிய இந்த சீர்கேடுகளை முற்றாக இல்லாமலாக்குவோம். கல்வி மறுமலர்ச்சியை ஏற்படுத்துவோம். இந்த பகுதியிலே ஒரு மறுமலர்ச்சி வர வேண்டும் சகோதரர்களே. இதற்காக வேண்டித்தான் ஒரே அல்லாஹ்வை பயந்த நிலையிலே அவரை மட்டும் திருப்திப்படுத்த வேண்டும் என்பதற்காக அவருடைய இதனை பேசிக் கொண்டிருக்கிறோம். நீண்ட நேரம் எடுத்து இதனை பேசியிருக்கிறோம். ஒரு விசேட குத்துபாவாக நீங்கள் கவனத்தில் கொள்ளுங்கள். ஒரு சிறந்த சமுதாயத்தை பற்றி உங்களுக்கு முன்னுதாரணமாக சொன்னோம். அப்படியான சமுதாயத்தின் சிறந்த உன்னத நிலையை நாம் அடைய முடியாவிட்டாலும் நாம் அல்லாஹ் தாலாவுடைய நரகத்துக்கு போகாமல் நேரடியாக சுவர்க்கத்துக்கு போகக்கூடிய நிலையிலாவது நம்மை தயார்படுத்திக் கொள்வோம். நம்மை நாம் பெரியவர்கள் செய்யுங்கள். நம்மை எமது பெற்றோர்கள் எப்படி வளர்த்தி விட்டார்கள் என்று யோசியுங்கள். நாம் சிறுவர்களாக இருக்கிற காலத்திலே நமது ஊரின் நிலை என்ன, நமது பிரதேசத்தின் நிலை என்ன, நமது மஹல்லாவின் நிலை என்ன? இன்று நாம் பெற்றிருக்கக்கூடிய பிள்ளைகள் நமது சிறிய வயதிலே நாம் இருந்த நிலையிலா இருக்கிறார்கள், அல்லது வேறொரு நிலையிலே இருக்கிறார்களா? நமது சொல்லுக்கு நமது பெற்றோரிடத்திலே எப்படியான ஒரு நிலை இருந்தது, நமது பிள்ளைகளுடைய சொல்லுக்கு நம்மிடத்தில் என்ன நிலை இருக்கிறது? நமது பிள்ளைகள் நம்மை அடக்கி பேசுவதிலே ஒடுக்கி வாழ்வதிலே எவ்வளவு முன்னேற்றம் கண்டிருக்கிறார் என்று யோசியுங்கள். நமது பிள்ளைகள் நமது கட்டுப்பாட்டிலே இருக்கிறார்களா, அல்லது நாம் அவர்களின் கட்டுப்பாட்டிலே இருக்கிறோமா? அவர்களுடைய கைகளிலே எத்தனை மொபைல் இருக்கிறது என்று பாருங்கள். ஒவ்வொருவனும் இரண்டு மொபைல்களோடு இருக்கிறான். சகோதரர்களே, இந்த வயதிலே எனது பிள்ளைகளுக்கு எதற்காக வேண்டி இந்த தொலைபேசி என்று கேட்கிறேன். படிக்கிற வயதிலே பேனாவும் புத்தகமுமாக இருக்க வேண்டியவன் என்ன நிலையில் இருக்கிறான் என்று பாருங்கள். அவனுடைய கையிலே மொபைல் இருக்கிறது. மூன்று நான்கு பேராக சூழ்ந்து கொண்டு ஒவ்வொரு ரோட்டிலும் ஒரு இடத்திலே நிற்கிறார்கள். குந்தி இருக்கிறார்கள் அல்லது பைசிக்கிளிலே இருக்கிறார்கள். சந்தி சந்தியாக அணிந்து என்ன செய்கிறார்கள் என்று பாருங்கள். சகோதரர்களே, 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 இதையெல்லாம் நாம் அல்லாஹ்விடத்திலே போய் எப்படி பதில் சொல்லி தப்ப போகிறோம் என்று கேட்கிறேன். இது நமக்கு புத்தாண்டு என்று சொல்லிக் கொண்டிருக்கிறோம். அன்பு சகோதரர்களே, அல்லாஹ்வின் அடியார்களே, பாடசாலை மட்டுமல்ல குர்ஆன் மதரசாக்களை பற்றி யோசியுங்கள். எத்தனை பேர் ஓதுகிற நிலையில் இருக்கிறார்கள்? சீராக ஒழுங்காக குர்ஆனை தஜ்வீத் முறைப்படி ஓதுகிற நிலையிலே எத்தனை மாணவர்களை நாம் வைத்திருக்கிறோம்? அன்பு சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த விஷயங்களை மிகுந்த வேதனையோடு உங்களோடு பேசிவிட்டு செல்கிறேன். இதற்கு பிறகு நானும் நீங்களும் அல்லாஹு தஆலா விடத்திலே பதில் சொல்லுகிற நிலைக்குத்தான் தள்ளப்பட்டிருக்கிறோம். நாம் சொல்லவில்லை, விழிப்பூட்டவில்லை, கருத்துக்கள் சொல்லவில்லை, நிலைமைகளை சொல்லவில்லை என்று மட்டும் அல்லாஹு தஆலா விடத்திலே இருந்து நாம் தப்பிக் கொண்டிருக்கிறோம். அன்பு சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, விழிப்பூட்டி விட்டோம், நிலைமைகளை பட்டவர்த்தனமாக சொல்லிவிட்டோம், செய்ய வேண்டிய முயற்சிகளுக்கான பூர்வாங்க அடிப்படைகளையும் சொல்லிவிட்டோம், என்ன ஆக வேண்டி இருக்கிறது என்பதையும் சொல்லிவிட்டோம். திட்டங்கள் இடுங்கள், மஸ்ஜித் நிர்வாகிகள் என்று கூடுங்கள், என்ன செய்யலாம் என்பதற்கு சரியான திட்டமிடுங்கள், வழிகளை ஏற்படுத்துங்கள், இந்த பாவங்களை குறையுங்கள், இல்லை இல்லாமலாக்குங்கள். சட்ட ரீதியாக என்ன செய்ய வேண்டும், வேறு வகையில் என்ன செய்ய வேண்டும் என்பதை பற்றியும் யோசியுங்கள். அன்பு சகோதரர்களே, அல்லாஹ்வின் அடியார்களே, புகுந்திருக்கக்கூடிய புத்தாண்டு, அதன் ஒவ்வொரு நாளும் ஏனைய ஆண்டுகளின் நாட்களை விட சிறந்த நாட்களாக ஆக வேண்டும் என்றால் இவற்றையெல்லாம் நான் சிந்தனைக்கும் இடத்திலே விட்டுச் செல்கிறேன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நீண்ட நேரம் எடுத்த இந்த பொழுதிலே நம் அனைவரையும் மன்னித்துக் கொள்வானார்கள். நாம் நுழைந்திருக்கக்கூடிய புதிய ஆண்டிலே நம் அனைவருக்கும் நல்ல சிந்தனைகளையும் யோசனைகளையும் தருவானாக. அகக்கண்ணையும் புறக்கணையும் ஒரு செயல் அல்லாஹத்தாலா திறந்து வைப்பானாக. நம் எல்லோருக்கும் நல்ல புத்தியை தருவானாக. நம் எல்லோருக்கும் நல்ல அறிவை தருவானாக. நம் எல்லோருக்கும் நல்ல யோசனையை தருவானாக. நம் எல்லோருக்கும் நல்ல ஆளுமையை தருவானாக. நம் எல்லோருக்கும் நல்ல பண்பை தருவானாக. நம் எல்லோருக்கும் நல்ல நடத்தையை தருவானாக. நம் எல்லோருக்கும் நல்ல நாகரிகத்தை தருவானாக. நம் எல்லோருக்கும் உறுதியான ஈமானை தருவானாக, உறுதியான இஸ்லாத்தை தருவானாக. நம் எல்லோருக்கும் நல்ல குணத்தை, நல்ல நடத்தையை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி சஹாபிகளுக்கு உதாரணமாக காட்டினார்களோ, நல்ல அறிவை, நல்ல ஆற்றலை எப்படி நபி அவர்கள் சஹாபிகளுக்கு உதாரணமாக காட்டினார்களோ, அப்படியான குணத்தை, நடத்தை, ஆற்றலை, ஆளுமையை அல்லாஹுத்தாலா நம் அனைவருக்கும் தருவானாக. அல்லாஹு தஆலாவை பயந்து நடக்கக்கூடிய மக்களாக ஆக்கி வைப்பானாக. பாவங்களிலிருந்து வெகு தூரத்திலேயே வாழக்கூடிய மக்களாக அல்லாஹுத்தாலாமை ஆக்கி வைப்பானாக. இபாதத்துகளிலே ஆர்வத்தையும் ஆசையும் ஏற்படுத்தி தருவானாக. குர்ஆனோடு மிகுந்த நெருக்கம் உள்ளவர்களாக அல்லாஹுத்தாலாமை ஆக்கி அமைப்பானாக. நம்முடைய சிறார்களையும் நம்மையும் நம்முடைய பெண்களையும் அல்லாஹுத்தாலா பாதுகாப்பானாக. நம்முடைய எல்லாவற்றிலும் நாம் உயர்ந்து விளங்குவதற்கு அல்லாஹுத்தாலா தௌஃபிக் செய்வானாக. சகல சமூக சீர்கேடுகளிலிருந்தும் இந்த பகுதியை முக்கியமாகவும் பொதுவாக எல்லா பகுதிகளையும் அல்லாஹுத்தாலா காத்தருள்வானாக. ஆமீன். والحمد لله رب العالمين. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل